வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
மீண்டுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
We have now come in our study of the Bible to 2 Timothy.
வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த வேத பாடத்திலே நாம் இப்பொழுது தீமோத்தேயுவுக்கு எழுதின இரண்டாம் நிருபத்திற்கு வந்திருக்கிறோம்.
This is Paul's last letter.
இதுதான் பவுலினுடைய கடைசி நிருபம்.
And he knows that he is going to leave the world soon. God has shown him that.
தன்னுடைய கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமாய் போய்விடுவார் என்பதையும் தேவன் அவருக்கு காண்பித்த அப்படினாலே அதை அறிந்திருக்கிறார்.
So he is much burdened to share his heart with Timothy, his closest co-worker.
ஆகவே தன்னுடைய நெருங்கிய உடன் வேலையாளாய் இருக்கக்கூடிய தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
And this book could be titled as the true servant of God and his ministry.
ஒரு மெய்யான தேவனுடைய ஊழியனும் அவருடைய ஊழியமும் என்கிற தலைப்பை இந்த புத்தகத்திற்கு நாம் கொடுக்கலாம்.
Again he addresses Timothy as his beloved son in verse 2.
இரண்டாம் வசனத்திலே தீமோத்தேயுவை தன்னுடைய பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயு என்று கூப்பிடுகிறார்.
And you see the balance like we saw in 1 Timothy between faith for life and gifts for service.
வாழ்க்கைக்குரிய விசுவாசமும் ஊழியத்திற்குரிய வரமும் என்கிற இரண்டு காரியங்களும் சமநிலைப்படுத்தப்பட்டதை இதற்கு முந்தைய புத்தகத்திலே பார்த்தது போலவே
he speaks in verse 5 and 6 about the faith that Timothy had and the gifts he has.
5 6 வசனங்களிலே தீமோத்தேயுக்கு இருந்ததான விசுவாசத்தை குறித்தும் தீமோத்தேயுக்கு இருந்ததான வரத்தை குறித்தும் பேசுகிறார்.
If you want to serve God, you must have a sincere faith in God.
தேவனுக்கு ஊழியம் செய்ய நீங்கள் விரும்பினால் தேவன் மீது இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விசுவாசம் இருக்க வேண்டும்.
The measure of faith is different with different people.
விசுவாச அளவு என்பது மக்களுக்கு மக்கள் வித்தியாசப்படும்.
But whether it's little or much, it must be sincere and genuine.
கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அது உண்மையான நல்ல ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும்.
And to serve God, you also need to have spiritual gifts.
தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கென்று உங்களுக்கு தேவ வரங்கள் அவசியமாயிருக்கிறது.
So both of these are mentioned in verses 5 and 6.
இந்த இரண்டு காரியங்களுமே 5 6 வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
And here we read that the faith that Timothy had was first in the heart of his grandmother Lois.
இந்த தீமோத்தேயுக்கு இருந்த விசுவாசமானது லோவிஸால் என்கிறதான தீமோத்தேயுடைய பாட்டியினுடைய இருதயத்தில் இருந்த விசுவாசம்.
And then in the heart of his mother Eunice or Eunike.
அதற்கு பிறகு ஐனிக்கேயாள் என்று சொல்கிறதான தீமோத்தேயுடைய தாயினுடைய உள்ளத்தில் அந்த விசுவாசம் வந்தது.
Now we know from Acts chapter 16 that Timothy's father was not a Jew.
அப்போஸ்தல நடபடிகள் 16 அதிகாரத்திலே நாம் அறிகிறது என்னவென்றால் தீமோத்தேயுடைய தகப்பன் ஒரு யூதன் அல்ல.
He was a heathen businessman.
அவன் ஒரு புறஜாதியான ஒரு தொழில் செய்கிறவராக இருந்தார்.
And it's amazing how this girl Eunike, whose mother was a God fearing lady, went and married this heathen businessman.
தீமோத்தேயுடைய தாயாகிய ஐனிக்கேயாள் ஒரு தேவபக்தியுள்ள ஸ்திரீயாக இருந்தும் கூட ஒரு புறஜாதியான தீமோத்தேயுடைய தகப்பனை எப்படி போய் திருமணம் செய்து கொண்டார் என்று தெரியவில்லை.
She must have been brought up in a good way by her mother Lois.
லோவிசாலினாலே நல்ல ஒரு விதத்திலே தேவபக்தியுள்ள வாழ்க்கையில வளர்க்கப்பட்டிருக்கலாம்.
She must have gone through as a young girl a backslidden period when she went and married this ungodly businessman.
வாலிப பருவத்திலே தேவனை விட்டு விலகி பின்வாங்கிய நிலையிலே இந்த ரட்சிக்கப்படாத தீமோத்தேயுடைய தகப்பனாய் இருக்கக்கூடிய அந்த கிரேக்க மனிதனை திருமணம் செய்திருக்க கொண்டிருக்க கூடும்.
And if this Greek man was a religious man, then he must have been worshipping idols.
இந்த கிரேக்க மனிதன் ஒரு மதவாதியாக இருந்தால் அவன் விக்கிரகங்களைத்தான் வணங்கியிருந்திருக்க வேண்டும்.
But Eunike must have had a time when she repented of her action.
ஆனாலும் தன்னுடைய நடவடிக்கையை குறித்து அதிகமாய் மனம் திரும்பின காலங்கள் உண்டாயிருந்திருக்கலாம்.
And when her son was born, she decided, okay, I did not live according to the will of God. Let me at least bring up my son in the will of God. ஐனிக்கேயாள்
ஒரு குமாரன் பிறந்த பொழுது நான் தான் தேவ சத்தத்தை விட்டு வழி விலகி போய்விட்டேன், நான் இப்பொழுது என்னுடைய மகனையாவது நல்ல தேவபக்தியுள்ள வாழ்க்கையில வளர்க்கட்டும் என்று பிரயாசம் எடுத்திருந்திருப்பாள்.
She wouldn't have had any help from her unconverted husband.
மனம் திரும்பாத தன்னுடைய கணவனிடத்திலிருந்து எந்த ஒரு உதவியும் அவளுக்கு கிடைத்திருந்திருக்காது.
And she is an amazing example to all women whose husbands are unconverted.
ரட்சிக்கப்படாத கணவன்மார்களை வைத்திருக்கக்கூடிய எல்லா ஸ்திரீகளுக்கும் ஐனிக்கையாள் நல்ல ஒரு மாதிரியாய் இருக்கிறாள்.
How she brought up her son in such a godly way that by the time he was 18 or 19 Paul felt he was fit to be a co-worker in his team.
தீமோத்தேயு 18 19 வயதா இருக்கும் பொழுது தன்னுடைய உடன்வேலையான வேலையாளா இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிற அளவுக்கு தேவபக்தியுள்ள ஒரு வாழ்க்கையிலே தீமோத்தேயு வளர்க்கப்பட்டான்.
Paul was a very shrewd discerner of people.
பவுல் மிகவும் கூரிய மக்களை பகுத்தறியக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார்.
And we read in Acts of the Apostles in chapter 16
அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்
that when Paul met this young man Timothy
தீமோத்தேயுவாகிய இந்த வாலிபனை பார்த்தபொழுது
he felt he should take him with him
தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினான் என்று மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம்
Acts 16 verse 1 in Lystra there was this man called young man called Timothy
அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான் என்று பார்க்கிறோம்
and he was well spoken of not only in Lystra but even in Iconium people had a good testimony of this young man
அவன் லிஸ்திராவிலே மட்டுமல்ல இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர்களாலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான்
and it's amazing that this woman single-handedly brought up this young man to be the man of God that he was
இந்த ஸ்திரியானவள் தன்ன தனியாக இந்த மகனை ஒரு தேவபக்தி உள்ள மனிதனாக வளர்த்தது ஆச்சரியமா இருக்கிறது
she may not have been a great scholar of the bible
அவள் வேதத்தை அதிகமாக அறிந்திருந்த ஒரு வேத மாணாக்கனா இல்லாம
இருந்திருக்கலாம் what is it that paul says she communicated to her son
ஆனால் அவள் தன்னுடைய மகனிடத்திலே விட்டு சென்ற காரியம் என்ன என்று பவுல் சொல்கிறார்
it says in 2 timothy 1:5 a sincere faith
2 திமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனத்திலே சொல்லப்பட்டது போல அந்த ஒரு உண்மையான ஒரு விசுவாசம்
which she got from her mother
அந்த விசுவாசத்தை தன்னுடைய தாயினிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டாள்
that means timothy would have seen in his mother and his grandmother a trust in god in difficult situations
கடினமான சூழ்நிலைகளிலே தேவன் பேரில் வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை தன்னுடைய தாயினிடத்திலும் தன்னுடைய பாட்டியினிடத்திலும் தீமோத்தேயு பார்த்திருந்திருப்பார்
we don't know but perhaps timothy saw that his mother faced difficult situations with an unconverted father
மனம் திரும்பாத தன்னுடைய தகப்பனிடத்திலே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை தன்னுடைய தாய் சந்தித்திருந்திருப்பதை தீமோத்தேயு பார்த்திருக்கலாம்
in all those difficult situations he must have seen how his mother trusted god
அப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகள் மத்தியிலேயும் கூட தேவன் பேரில் எப்படி தன்னுடைய தாய் நம்பிக்கை வைத்திருந்தாள் என்பதை கண்டிருந்திருப்பார்
that brought faith in his heart
இந்த விஷயமானது தீமோத்தேயுடைய உள்ளத்திலே ஒரு விசுவாசத்தை
கொண்டுவந்தது he decided to be a wholehearted disciple of jesus
இயேசு கிறிஸ்துவுக்கு முழு இருதயமுடைய சீஷனாய் தீமோத்தேயு இருப்பதற்கு தீர்மானித்தான்
a young man can have a good testimony in his own church and in churches in other places
ஒரு வாலிபன் தன்னுடைய சபையிலேயும் சரி மற்ற சபைகளிலேயும் நல்ல ஒரு சாட்சியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க முடியும்
so he had this faith in his heart
ஆகவே அவனுக்கு இந்த விசுவாசம் இருந்தது
then he also had a spiritual gift that was given to him when paul laid his hands on him
அதே சமயத்திலே பவுல் தன்னுடைய கைகளை வைத்த பொழுது ஆவிக்குரிய வரங்கள் அவனுக்கு உண்டாயின
In those days we see how the apostles could transmit spiritual gifts by the laying on of hands.
அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்களை தங்களுடைய கைகளை மற்ற மீது வைக்கும் பொழுது அவர்களுக்கு கடந்து சென்றது.
And we see there how Timothy received a gift of the Holy Spirit.
அப்பொழுது தீமோத்தேயு பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற்றுக்கொண்டதை நாம்
பார்க்கிறோம். But just because he received that gift doesn't mean that he can automatically serve God.
அந்த வரத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே தானாகவே அவன் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனாய் மாறிவிடவில்லை.
Paul told him he has got to keep stirring it up and kindling it afresh in verse 6
ஆறாம் வசனத்திலே அந்த தேவ வரத்தை அவன் அலல் மூட்டி எழுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்கிறார்
the gift of god is like a spark that god puts in our hearts
தேவனுடைய வரமானது நம்முடைய இதயத்திலே தேவன் போடுகிறதான ஒரு தீப்பொறியை போல இருக்கிறது
we have to stir it up and kindle it afresh like blowing a flame so that it keeps burning
அப்படிப்பட்ட ஒரு பொறியை எரியக்கூடிய ஒரு அனலுள்ள எரியதை போல நாம் அனலுட்டி எழுப்ப வேண்டும் வரலாய் இருக்கிறோம்
otherwise it will remain and it will die out
இல்லாவிட்டால் அந்த தீப்பொறி அப்படியே இருந்து அமிழ்ந்து போய்விடும்
if we don't exercise the gift and stir it up
நாம் வரங்களை பிரயோகிக்காமல் அதை அனல் மூட்டி எழுப்பாவிட்டால்
whatever gift it is it will die out
அது என்ன வரமா இருந்தாலும் அது அப்படியே மரித்துவிடும்
so paul says to timothy stir up the gift that is in you
ஆகவே உன்னிலே இருக்கக்கூடிய தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு
don't neglect it or despise it
நீ அதை அசட்டை பண்ண வேண்டாம் அதை நீ அல்ல தட்ட விட வேண்டாம் என்று
சொல்ல I would say to all of you seek god for the gifts of the holy spirit
உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்வது என்னவென்றால் தேவனிடத்திலே பரிசுத்த ஆவியின் வரங்களுக்காக தேடுங்கள்
one god when god gives it to you stir it up
தேவன் அந்த வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்போது அலமுட்டி தொடர்ந்து அலமுட்டி எழுப்பிக் கொண்டே இருங்கள்
and he says to timothy god has not given us a spirit of timidity and fear that we hesitate to use the gifts he has given us
அந்த வரங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை பயன்படுத்துவதற்கு ஒரு தயக்கமுள்ள பயமுள்ள ஆவி இருக்க கூடாது என்று அவர் ஜெபிக்கிறார்
God has given us a spirit of power
நமக்கு பலமும் அன்புமுள்ள ஆவி
and love
அன்புமுள்ள ஆவி
and discipline
தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவி
very necessary
மிகவும் தேவையான
spirit of power
பலமுள்ள ஆவி
spirit of love
அன்புள்ள ஆவி
and spirit of self discipline
சுய கட்டுப்பாடான வாழ்க்கைக்குரிய தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவி
ஹோலி ஸ்பிரிட் பிரிங்ஸ் டிசிப்ளின் இன்டு அவர் லைஃப்
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தை கொண்டு வருகிறார்
செல்ஃப் கண்ட்ரோல்
சுய கட்டுப்பாட்டை கொண்டு வருகிறார்
டிசிப்ளின்ட் in sleeping, eating, everything in our life, in the use of time.
தூங்குகிற விஷயத்திலே, சாப்பிடுகிற விஷயத்திலே, நேரத்தை பயன்படுத்துற விதத்திலே ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறார்.
And no fear at all.
எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது.
All fear and timidity and hesitation is not from the Holy Spirit.
எல்லா பயமும் கோழைத்தனமும் தயக்கமும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வருவதே அல்ல.
The Holy Spirit fills us, he makes us bold to exercise whatever gift he gives us.
பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக வரும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தேவ வரங்களை தைரியமாய் பயன்படுத்துவதற்கு அவர் உற்சாகப்படுத்துகிறார்.
Then he tells Timothy, don't be ashamed of me.
என்னை குறித்து நீ வெட்கப்பட வேண்டாம் என்று சொல்கிறார்.
Because I am in prison.
நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன்.
Many people were ashamed to acknowledge that they were friends with Paul because he was a prisoner now.
பவுல் இப்பொழுது சிறைச்சாலையில் கைதியாக இருக்கிறபடினால அநேகர் பவுலுடைய பெயரை சொல்வதற்கு தயக்கமடைந்தார்கள்.
And he says, don't be ashamed of the Lord and don't be ashamed of me.
நீ தேவனை குறித்தோ என்னை குறித்தோ வெட்கப்பட வேண்டாம் என்று பவுல் சொல்கிறார்.
You know, people who have spirit of timidity are ashamed to confess Christ.
இந்த பயமுள்ள ஆவியை வைத்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவை அறிக்கை செய்வதற்கு தயங்குவார்கள்.
Even though Paul laid his hands and he received a spiritual gift, still Timothy was needed an exhortation, don't be ashamed of Christ.
பவுல் தன்னுடைய கைகளை வைத்த பொழுது தேவ வரத்தை தீமோத்தேயு பெற்றுக் கொண்டாலும் கூட அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக உற்சாகப்படுத்தப்பட வேண்டியதாக இருந்தது.
And then Paul says these wonderful words in verse 12.
12ஆம் வசனத்தில் இருக்கக்கூடிய அருமையான வசனங்களை பவுல் சொல்றார்.
I know whom I believed and I am convinced that he is able to guard what I have committed unto him until
நான் விசுவாசித்திருக்கிறேன் என்று அறிவே நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை அன்னால் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன்.
Paul urges Timothy to keep the standard of the Christian faith in verse 13 and never to go down from that standard.
13ஆம் வசனத்திலே ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டு ஒரு காலம் அந்த தரத்தை நீ குறைக்க வேண்டாம் என்று சொல்கிறார்.
Again you notice these two words, faith and love, which we see in so many of Paul's letters.
பல பவுலின் கடிதங்களிலே பார்த்திருக்கிறது போல இங்கேயும் கூட அன்பு விசுவாசம் என்ற இரண்டு பதங்கள் வருகிறது.
The New Testament, if you read it, you'll find a tremendous emphasis on faith and love.
புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே அன்பிற்கும் விசுவாசத்திற்கும் எவ்வளவோ விதமான அபரிமிதமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறீர்கள்.
You hardly ever read these words in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிப்பதே கடினம்.
But in the New Testament epistles is so much of this.
ஆனால் புதிய ஏற்பாட்டு நிருபங்களிலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
Jesus emphasized faith so much.
இயேசுவும் கூட விசுவாசத்தை அதிகமாக வலியுறுத்தி பேசியிருக்கிறார்.
He said love is the mark of his disciples.
தம்முடைய சீஷர்களுக்குரிய அடையாளமே அன்புதான் என்று சொல்கிறார்.
Faith towards God.
தேவனுக்கு முன்பாக உள்ள
விசுவாசம். Love towards one another.
ஒருவருக்கொருவர் உள்ள அன்பு.
That is the primary mark of a disciple of Jesus.
இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சீஷனுடைய பிரதானமான அடையாளமாக இருக்கிறது.
And then Paul says to Timothy.
பிறகு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார்.
The Holy Spirit that has come in you.
பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாய் வந்திருக்கிறார்.
Is someone who will empower you to carefully guard whatever God has committed to you.
தேவன் உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் காத்துக்கொள்ள விரும்புகிறார்.
Without losing anything that God has given you.
தேவன் உனக்கு கொடுத்த ஒரு காரியத்தை இழந்து போகாதபடிக்கு காப்பாற்றுவதற்காக.
Suppose you are working in a company.
ஒரு கம்பெனியிலே நீங்கள் வேலை செய்கிறீர்கள்.
In Bangalore.
Bangalore.
And they give you 500,000 rupees in cash and say, please take this safely in a train to Delhi and deposit it, give it in the headquarters there.
5 கோடி ரூபாய் உங்கள் கையிலே கொடுத்து இதை பத்திரமாக நீங்கள் டெல்லிக்கு எடுத்து சென்று அங்குள்ள தலைமை அலுவலகத்திலே நீங்கள் டெபாசிட் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்.
Train to Delhi takes 2 days.
இங்கிருந்து டெல்லிக்கு போவதற்கு ரயிலிலே 2 நாட்கள் பிரயாணம் எடுக்கும்.
You won't even get any sleep in the train.
அங்கே ரயிலில் நீங்கள் உங்களுக்கு தூக்கமே வராது.
Because you'll be guarding this money.
ஏனென்றால் இந்த பணத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருப்பீர்கள்.
Because when you reach the other end,
அந்த மறு முனையிலே போய் சேரும் பொழுது,
you have to count and give out exactly the amount you got here.
இங்கே எவ்வளவு பணத்தை பெற்றுக் கொண்டீர்களோ அவ்வளவு பணத்தை அப்படியே எண்ணி நீங்கள் அங்கே ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
And so we see,
ஆகவே நாம் பார்க்கிறோம்,
that this is somewhat similar here.
இங்கே இதற்கு ஒப்புமையான ஒரு காரியம் இருக்கு.
When we get up to heaven at the end of our journey,
நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தின் முடிவிலே பரலோகத்திலே போய் சேரும் பொழுது,
we will have to give an account to God concerning all the things that God entrusted to us on this journey.
இந்த பிரயாணத்திலே தேவன் நம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்த எல்லா காரியங்களையும் நாம் மீண்டும் அவருக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறோம்.
It's a treasure God has given us here.
தேவன் நமக்கு ஒரு புதையலை போல ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார்.
Paul says, guard it safely. You need the Holy Spirit's power for that.
பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உனக்கு தேவை. அந்த வல்லமையோடு கூட நீ காத்துக்கொள்ளணும்.
That's another reason why God has given us the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரே தேவன் நமக்கு கொடுப்பதற்கு இது இன்னொரு காரணமாக இருக்கு.
We can safely take whatever God has, keep all that God has committed to us and preserve it till the day he comes.
தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் பாதுகாத்து அவர் வரும்பொழுது அவருக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக நாம் இருக்கும்படியாக கொடுத்திருக்கிறார்.
In chapter 2,
இரண்டாம் அதிகாரம்,
we read Paul mentioning 6 characteristics of a true servant of God.
ஒரு மெய்யான தேவ ஊழியனுடைய 6 குணாதிசயங்களை இங்கே சொல்கிறார்.
First of all, he says,
முதலாவதாக அவர் சொல்கிறார்,
a true servant of God is a faithful teacher.
ஒரு மெய்யான தேவ ஊழியன் அவன் உண்மையுள்ள ஒரு போதகனாயிருப்பான்.
He says to him, be strong in the grace that is in Christ Jesus.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இருக்கக்கூடிய கிருபையிலே பலப்படு என்று சொல்கிறார்.
And faithfully teach what you have learned, verse 2, to other people.
என்னிடத்திலே கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்திலே ஒப்புவி என்று சொல்கிறார்.
Paul had a great burden not only for the next generation but for the fourth generation.
அடுத்த தலைமுறைக்கு மட்டுமல்ல நான்காம் தலைமுறைக்கு வரைக்கும் அவர் பவுலுக்கு பாரம் இருந்தது.
See, Paul knew that the continuance of the gospel in its purity depended on faithful teachers.
இந்த சுவிசேஷத்தினுடைய அந்த நற்பொருளுடைய சுத்தமான சுவிசேஷமானது அது உண்மையாக எடுத்து சொல்லக்கூடிய தலைமுறையை சார்ந்திருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார்.
And he had trained Timothy to convey that message.
இந்த செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து செல்லும்படியாக தீமோத்தேயுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்.
We're not just talking about understanding the doctrine.
உபதேசத்தை புரிந்துகொள்வதை குறித்து மட்டும் நாம் பேசவில்லை.
Because then he would have said,
அப்படியானால் அவர் என்ன சொல்லியிருந்திருப்பார்?
Please entrust these to clever men.
அறிவாளிகளுக்கு ஒப்புக்கொடு என்று சொல்லியிருந்திருப்பார்.
But he doesn't say that.
அவர் அதை சொல்லவில்லை.
He says entrust it to faithful men.
உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி என்று சொல்கிறார்.
Now a clever man may be a faithful man but may not be a faithful man also.
ஒரு அறிவாளி உண்மையுள்ளவனாயும் இருக்கலாம் உண்மை இல்லாதவனாயும் இருக்க முடியும்.
But another person may not be so clever but he may be faithful.
ஆனால் இன்னொரு மனிதன் அவ்வளவு அறிவாளியா இல்லாமல இருக்கலாம் ஆனால் உண்மையுள்ள மனிதனா இருக்கலாம்.
Or he may be unfaithful.
அல்லது உண்மையற்றவனா இருக்கலாம்.
So the important thing is not whether he is clever or not.
ஆகவே காரியம் என்னவென்றால் ஒரு அறிவாளியா இல்லையா என்பது பொருள் அல்ல.
Is he faithful?
உண்மையுள்ளவனா இருக்கலாம்.
If he is faithful it doesn't matter whether he is a clever man like Paul or a person who doesn't understand much like Peter.
ஒரு உண்மையுள்ளவனா இருந்தால் போதும். அவன் அறிவாளியை போல பவுலை போல அறிவாளியாக இருந்தாலும் சரி அல்லது பேதுருவை போல அவ்வளவு அறிவாளி இல்லாதிருந்தாலும் சரி.
So Paul says,
ஆகவே பவுல் சொல்கிறார்,
Timothy is the only one among my co-workers who is a faithful man.
உண்மையுள்ள என்னுடைய உடன் வேலையாட்களில் உண்மையுள்ள ஒரே ஒரு மனுஷன் தீமோத்தேயு தான்.
I have many clever co-workers.
அநேக அறிவாளிகளாகிய உடன் வேலையாட்கள்
உண்டு எனக்கு. Timothy is the one who is faithful.
தீமோத்தேயு மட்டுமே உண்மையுள்ளவனாய்
இருக்கிறான். So he tells Timothy,
ஆகவே தீமோத்தேயு
what you have heard from me,
என்னிடத்தில் கேட்டவைகள்,
you are the second generation.
நீ தான் இரண்டாவது தலைமுறை.
You got it.
நீ பாதுகா நீ
Now, you must do to others what I have done to you.
நான் உனக்கு என்ன செய்தேனோ அதை நீ மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும்.
Where you go around, look around for faithful men.
நீ அங்கே இங்குமாய் சுற்றி செல்லும் பொழுது உண்மையுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்.
People who are faithful in their life.
தங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவர்கள் இருக்கிறார்களா என்று பார்.
And who can teach.
மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள்.
And make them teach the fourth generation.
அவர்கள் நான்காவது தலைமுறைக்கு போதிக்கும்படியாக இதை ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
Timothy is second generation.
தீமோத்தே இரண்டாவது தலைமுறை.
He's got to look for people of the third generation who are faithful.
உண்மையுள்ள மூன்றாம் தலைமுறையிலே மக்கள் இருக்கலாம் என்பதை பார்க்க வேண்டும்.
And he must select such people who will teach other people in the fourth generation.
அதிலே நான்காம் தலைமுறைக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக மூன்றாம் தலைமுறையிலே உண்மையுள்ளவர்களை போதிக்க வேண்டும்.
What a burden Paul had.
பவுலுக்கு எவ்வளவு பாரம் இருந்தது.
We must have a burden too.
நமக்கும் கூட இப்படிப்பட்ட பாரம்
இருக்கிறது. Everything God has entrusted to us.
தேவன் நமக்கு ஒப்புவித்த எல்லா காரியங்களும்
faithfully communicate to another generation.
உண்மையாக நாம் அதை மற்றவர்களுக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
And secondly,
இரண்டாவதாக,
a true servant of God has to be a good soldier.
ஒரு நல்ல தேவ ஊழியன், மெய்யான தேவ ஊழியன் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சேவகனாக இருக்க வேண்டும் என்று நாம் மூன்றாம் வசனத்தை பார்க்கிறோம்.
Christian life is a battle.
கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம்.
And the main thing he says here that is a soldier in active service, verse 4, does not entangle himself in the affairs of everyday life.
நான்காம் வசனத்திலே வாசிக்கிறது போல ராணுவத்திலே சேவகம் செய்கிற ஒருவனும் பிழைப்புக்கு அடுத்து அலுவல்களிலே சிக்கிக் கொள்ள மாட்டான்.
பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு ப்ளீஸ் த ஒன் ஹூ ஹஸ் என்லிஸ்டட் ஹிம்.
ஏனென்றால் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி அவனையே பிரியப்படுத்துவான்.
பவுல் சேஸ்,
அவர் பவுல் சொல்கிறார்,
திமோத்தி,
திமோத்தேயுவே,
யூ மஸ்ட் பி வில்லிங் டு பி எ சோல்ஜர்.
நீ ஒரு யுத்த வீரனா இருப்பதற்கு பிரியமுள்ளவனா இருக்க வேண்டும்.
சோல்ஜர்ஸ் ஹூ கோ இன்டு தி பேட்டில் ஃபீல்ட், வாட் எ லாட் தே ஆர் வில்லிங் டு சஃபர்.
ராணுவத்திலே போய் சேருகிறவர்கள் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று பாருங்கள்.
தே ஆர் கோயிங் ஃபார் எ பிக்னிக், தே ஆர் கோயிங் ஃபார் பேட்டில்.
அவர்கள் அங்கே உல்லாசமாக செல்வதில்லை, அங்கே ஒரு போராட்டத்துக்காக
செல்கிறார்கள். வில்லிங் டு சஃபர் ஹார்ட்ஷிப்.
அவர்கள் அதற்காக கடினமான வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்ல விருப்பமுள்ளவர்கள்.
கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ பேட்டில்.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம்.
ஹியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி கிறிஸ்டியன் லைஃப் இஸ் லைக் எ ஸ்கூல் வேர் டீச்சர்ஸ் நீட் டு டீச்.
முதலாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பள்ளியைப் போல இருக்கிறது, அங்கே ஆசிரியர்கள் போதிக்க வேண்டும்.
செகண்ட்லி தி கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ பேட்டில்.
இரண்டாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்தத்தை போல இருக்கு.
Requires soldiers who are detached from earthly things.
பூமிக்குரிய காரியங்களின் பற்றுதலிலிருந்து விடுதலையானதான ஒரு போர் வீரர்கள் தேவை.
If you want to be a really good soldier,
நீங்கள் மெய்யான நல்ல ஒரு போர்ச்சவனா இருக்க வேண்டுமானால்,
you must have minimum occupation with earthly things.
இந்த பூமிக்குரிய காரியங்களிலே உங்களுக்கு குறைந்தபட்ச காரியங்களில் தான் நீங்க ஈடுபட்டிருக்க வேண்டும்.
Of course we need to be occupied with earthly things to earn our living, to look after our family.
நம்முடைய குடும்பத்தை பராமரிப்பதற்கு, நம்முடைய பிழைப்பை நடத்துவதற்கு நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும்.
We're not to be like monks and sannyasis who got nothing to do with the world.
செய்வதற்கு உலகத்திலே செய்வதற்கு ஒன்றுமே இல்லாத சன்னியாசிகளைப் போல பிட்சுகளைப் போல இருக்க தேவையில்லை.
Jesus himself worked as a carpenter for many years to support his family.
அநேக ஆண்டுகளாக தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கும்படியாக ஒரு தச்சு தொழிலை செய்து வந்தார்.
He's an example for us.
அவர் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கிறார்.
But we don't get entangled in that.
ஆனால் அதிலேயே நாம் ஈடுபட்டு அப்படியே ஈடுபட்டு விடுவோம்.
That's the word used here.
இந்த வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
You can go into something and get entangled there.
நீங்கள் ஒரு காரியத்தை செய்து அதிலே நீங்கள் சிக்கிக் கொள்ள முடியும்.
Entangled is like a rope going around your legs and hands and everything and you're a slave now. You are not free.
சிக்கிக் கொள்வது என்பது ஒரு கயிறானது உங்கள் மீது உங்கள் கை கால்களை எல்லாம் கட்டி வைப்பது போல இருக்கிறது. உங்களை அடிமைப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் விடுதலையாக இல்லை.
You can allow your profession or your work to just go round and round and round you and then you're not free to do anything for the Lord.
உங்களுடைய தொழிலோ உங்களுடைய வேலையோ உங்களை சுற்றி 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 சென்று உங்களை கட்டி வைப்பது போல அனுமதித்து விட்டு நீங்கள் இப்பொழுது இயேசுக்கு விடுதலையாக இல்லாமல் போய்விடலாம்.
Be careful when we go and do secular work that doesn't entangle us.
ஆகவே நாம் ஒரு பொது வேலையிலே போய் சேரும் பொழுது அது நம்மை கட்டி விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
And then thirdly,
மூன்றாவதாக,
he says that a Christian servant of God must be like an athlete who runs according to the rules.
சட்டத்தின்படி ஓடக்கூடியதான ஒரு விளையாட்டு வீரனை போல இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஐந்தாம் வசனம்,
he must run according to the rules.
அவன் அந்த சட்டத்தின்படி அவன் ஓடப்பட வேண்டும், ஓட வேண்டும், அப்பொழுதுதான் முடிசூட்டப்படும்.
In every race there are rules.
ஒவ்வொரு ஓட்ட பந்தயத்திலேயும் கூட விதிமுறைகள் இருக்கு.
Olympic games there are rules which says you must stay within your track otherwise you will be disqualified.
ஒலிம்பிக் விளையாட்டுகளிலே பார்க்கும்போது உங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த பாதையிலே தான் ஓட வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் தகுதி இழந்து விடுவீர்கள்.
If you are in a walking competition you are not allowed to run.
நீங்கள் ஒரு நடை பயண ஒரு விளையாட்டிலே சேர்ந்தால் நீங்கள் ஓடக்கூடாது.
You are supposed to walk. They have 50 kilometers walk.
50 கிலோமீட்டர் நடை பயணம் என்கிறதான ஒரு போட்டி நடைபெறும்.
So if a person runs a little bit there, the video camera will catch him and he'll be disqualified.
அவன் கொஞ்ச தூரம் ஓடுறேன்னு சொல்லி ஓடினால் வீடியோ கேமரா படம் பிடித்து விட்டு அவன் அங்க தகுதி இழந்து விடுகிறான்.
He says if you don't run according to the rules you won't get a prize.
ஆகவே சட்டத்தின்படி நீங்கள் ஓடாவிட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது.
A servant of God is an athlete.
ஆகவே தேவனுடைய ஊழியன் ஒரு விளையாட்டு வீரனை போல இருக்கிறான்.
Who has to be very careful to do exactly what God has said.
தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்கு மிகவும் கவனமுள்ளவனாய் இருக்கிறான்.
And then fourthly,
நான்காவதாக,
he must be like a farmer who works hard, verse 6, to sow the crops and get a harvest.
ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறது போல ஒரு கடுமையாய் ஊழிய வேலை செய்யக்கூடியதான ஒரு விவசாயி போல இருக்கிறான். அவன் அங்கே பங்கடைவதற்காக அறுவடை செய்வதற்காக விதைக்கிறவனாய் இருக்கிறான்.
There is comparing a lazy farmer with a hard working farmer.
இந்த இடத்திலே ஒரு சோம்பலான ஒரு விவசாயியும் ஒரு கடினமாய் உழைக்கக்கூடியதான ஒரு பயிரிடுகிறவனையும் ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார்.
A lazy farmer is not going to get a good crop.
அங்க பயிரிடுகிறவன் சோம்பேறித்தனமாக இருந்தால் அவனுக்கு நல்ல ஒரு அறுவடை கிடைக்காது.
Don't think that you can be an effective servant of God if you are not willing to work hard.
கடினமாய் பிரயாசப்படுவதற்கு மனதில் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு திறமையான ஒரு ஊழியக்காரனாக இருக்க முடியாது.
There is a poem written by a worldly poet.
உலக பிரகாரமான ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்.
He says like this.
இப்படி அவர் சொல்கிறார்.
The heights that great men in the world have achieved.
உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள் அடைந்த அந்த உச்சி.
They did not reach there by one sudden flight.
திடீரென ஒரு ஒரு பறந்து போவதனாலே அந்த உயரத்தை அடையவில்லை.
No.
இல்லை.
But while all their friends were sleeping, they were climbing upwards in the night.
தங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் இரவிலே ஏறிக்கொண்டே இருந்தார்கள்.
And they climbed up, finally they reached the great height.
இப்படி அவர்கள் ஏறி 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 கடைசியாக அந்த உச்சியை அடைந்தார்கள்.
And that's really true in the Lord's work too.
தேவனுடைய ஊழியத்திலேயும் கூட இது மெய்யா இருக்கிறது.
You can't be an effective servant of God if you are not willing to work hard.
நீங்கள் கடினமாக பிரயாசப்படுவதற்கு உங்களுக்கு மனதில் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு திறமையான ஒரு ஊழியனா இருக்க முடியாது.
Work hard in studying the word.
தேவனுடைய வார்த்தையை படிப்பதிலே பிரயாசப்பட
வேண்டும். Laboring in God's vineyard.
தேவனுடைய திராட்சை தோட்டத்திலே பிரயாசப்படுவதற்கு நீங்கள் விருப்பமுள்ளவர்களாக இருக்க
வேண்டும். Naturally, a hard-working farmer will get the first share of the crop.
இயற்கையாகவே கடினமாய் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனிலே முந்தி பங்கடைவான்.
And the lazy person will miss out on God's best.
ஆனால் சோம்பலான ஒரு பயிரிடுகிறவன் தேவனுடைய மேன்மையான காரியத்தை இழந்து விடுவான்.
So those are the first four things that he mentions here.
இங்கே இந்த நான்கு காரியங்களை குறிப்பிடுகிறார்.
And then he says, think about all these things that I'm saying, verse 7.
நான் சொல்லுகிற இந்த காரியங்களை எல்லாம் சிந்தித்துக் கொள் என்று ஏழாம் வசனத்தில் சொல்கிறார்.
And the Lord will give you an understanding.
கர்த்தர் உனக்கு எல்லா காரியங்களிலும் புத்தியை
தந்துவிடுவார். That's what we've been thinking about now.
இதைத்தான் நாம் இந்த நாட்களில் எண்ணிக்கொண்டிருக்கிறோம்.
We've been doing what Paul says.
பவுல் என்ன சொல்கிறார் அதை நாம்
சொல்லிக்கொண்டிருக்கிறோம். We are able to get an understanding of what these pictures refer to.
இங்கே சொல்லப்பட்டதான காரியங்கள் எல்லாம் எதை குறிப்பிடுகிறது என்பதை குறித்து நாம் இப்பொழுது விளங்கிக்
கொள்கிறோம். Then he says, I want you also to think about what I'm going to say and the Lord will give you understanding on this.
இனிமேலும் நான் சொல்லப் போகிற காரியங்களை நீ நினைத்து நீ கவனித்துக் கொண்டு கேள். அதை குறித்து தேவன் உனக்கு புத்தி தருவார் என்று
சொல்கிறார். Remember that Jesus Christ was of the seed of David and he rose from the dead.
தாவீதின் சந்ததியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்று நினைத்துக் கொள் என்று சொல்கிறார்.
The word, the Greek word there for seed is sperm. He is born of the sperm of David.
இந்த தாவீதின் சந்ததி என்கிற அந்த சந்ததியினுடைய வார்த்தை கிரேக்க எழுத்திலே பார்க்கும் பொழுது விந்து அல்லது வித்து என்பதற்கு ஒப்பாக இருக்கிறது.
That's how Mary was born.
இப்படி தான் மரியாள் பிறந்தாள்.
And from Mary's egg Jesus' body was born.
மரியாளுடைய அந்த முட்டையிலிருந்து இயேசு கிறிஸ்து சரீரமானது பிறந்தது.
The Holy Spirit did the work of the Father.
பரிசுத்த ஆவியானவர் பிதாவுடைய வேலையை அங்கே செய்தார்.
So Joseph had no part in that.
யோசேப்புக்கு அங்கே எந்த ஒரு பகுதியும் இல்லை.
But the mother's part, that egg was offered by Mary.
அவளுடைய தாயினுடைய பகுதியாகிய அந்த முட்டையானது அந்த மரியாளுடைய கொடுக்கப்பட்டது.
From her body.
தன்னுடைய சரீரத்திலிருந்து அந்த முட்டை வந்தது.
She, that's the only way Jesus could be completely identified with our race.
இந்த ஒரே வழியிலே தான் நம்முடைய நம்மை போலவே அவர் மாற முடிந்தது.
He was born of the seed of David.
தாவீதின் சந்ததியிலே பிறந்தார்.
And from the seed of David, nobody has ever risen from the dead.
தாவீதின் வித்திலே பிறந்த யாருமே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பவில்லை.
Jesus rose from the dead.
இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார்.
He overcame sin.
அவர் பாவத்தை மேற்கொண்டார்.
That's what he is referring to.
அதை தான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார்.
That is my gospel.
இதுதான் என்னுடைய சுவிசேஷம் என்று சொல்கிறார்.
Think about this, he says.
இதை குறித்து எண்ணி பாருங்கள்.
Think about what it involves.
அதிலே என்னென்ன காரணம் இருக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ள என்று சொல்கிறார்.
Somebody from the seed of David can overcome, you can also overcome.
சந்த தாவீதினுடைய வித்திலிருந்து பிறந்த ஒருவர் மேற்கொள்ள முடியும் என்று சொன்னால் நீ மேற்கொள்ள முடியும்.
Think about this and the Lord will give you understanding.
இதை குறித்து எண்ணிப்பார், தேவன் உனக்கு புத்தியை தந்தருவார்.
May God give us understanding too.
தேவன் நமக்கும் கூட ஒரு புத்தியை கொடுப்பாராக.
Amen.
Amen.
Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
We now come to 2 Timothy chapter 2 in our study through the Bible.
வேதாகமம் முழுதும் என்கிற இந்த வேத பாடத்திலே இப்பொழுது நாம் 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம்.
In our last study in this chapter we saw how Paul was describing the characteristics of a true servant of God to Timothy.
ஒரு மெய்யான தேவ ஊழியனுடைய குணாதிசயங்கள் தகுதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதை குறித்து கடந்த வேத பாடத்திலே படித்தோம்.
Seven things.
ஏழாவது
First of all he must be a faithful teacher.
முதலாவதாக அவன் உண்மையுள்ள போதகனாக இருக்க
வேண்டும்.
இரண்டாம் வசனம்.
Second, he must be a detached soldier.
இரண்டாவதாக உலக பந்த பாசங்களில் விடுதலை பெற்ற ஒரு போர் வீரனாக இருக்க வேண்டும்.
And third, he must be a hard-working farmer.
மூன்றாவதாக
athlete who runs according to the rules.
சட்டத்தின்படி ஓடுகிறதான ஒரு ஓட்டப்பந்தய வீரனாக இருக்க வேண்டும். ஐந்தாம் வசனம்.
And then fourthly, he must be like a hard-working farmer who doesn't take it easy.
நான்காவது தகுதி என்னவென்றால் கடினமாய் பிரயாசப்படுகிற ஒரு பயிரிடுகிறவனை போல இருக்க வேண்டும்.
And then fifthly he must be a diligent workman verse 15 who studies the word of God accurately.
ஐந்தாவதாக சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து படிக்க கூடியதான ஒரு வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்க வேண்டும்.
A workman who can offer himself to God and gets God's approval.
தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தி அவருடைய அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும்.
One who is very diligent.
உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும்.
And who knows how to accurately handle God's word.
தேவ வசனத்தை நிதானமாய் கருத்தாய் எப்படி போதிக்க வேண்டும், அதை எப்படி புழங்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறவனாக இருக்க வேண்டும்.
And in order to be like that,
இப்படி இருப்பதற்காக
again he warns him, numerous times he's warned him, avoid worldly and empty chatter verse 16.
பதினாறாம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி என்று சொல்லி பல தரவைகளிலே கூறுகிறார்.
In all of Paul's letters, you never find so much exhortation to avoid worldly conversation like in his letter to Timothy.
மற்ற நிருபங்களிலே தீமோத்தேயு எழுதப்பட்டது போல கடினமாய் நாம் பார்க்க முடியாது, அங்கே மீண்டுமாய் வீண் பேச்சுகளுக்கு விலகி என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாய் புத்தி சொல்கிறார்.
Because that will lead to more ungodliness.
ஏனென்றால் இவ்விதமான வீண் பேச்சுகள் அதிக அவபக்தியுள்ள வாழ்க்கைக்குள்ளே நடத்திவிடும்.
And he says it will spread like gangrene. அங்கே conversation
நாம் பார்க்கிறோம் அந்த வார்த்தையானது அரிபிளவை போல படரும்.
And again he names two people who have gone astray from the truth.
சத்தியத்தை விட்டு விலகின இரண்டு பேர்களை பெயரை குறிப்பிட்டு சொல்கிறார்.
So if we are to be diligent workmen who offer ourselves to be approved to God, we have to be very careful that of our conversation.
தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நம்மை நிறுத்தும்படியான ஒரு நல்ல போதிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உரையாடல்களிலே நாம் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
And then in verse 19 he speaks about our calling.
10th வசனத்திலே நம்முடைய அழைப்பை குறித்து அவர் பேசுகிறார்.
In the Christian circles there is a great controversy concerning whether God has elected us or whether we choose to accept Christ.
நாம் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காக தெரிந்து கொண்டோமா அல்லது தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரா என்பதை குறித்து கிறிஸ்துவ வட்டாரங்களிலே பல முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது.
And in theological circles they are divided into two opposite camps.
வேதாம கல்லூரிகளிலே இறையில் வல்லுநர்களிலே இரண்டு கோடிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
Some who say God chose us.
ஒரு சாரா சொல்லுகிறார்கள் தேவன் தான் நம்மை தேர்ந்தெடுத்தார்.
Therefore we will never be lost.
ஆகவே ஒரு காலம் நாம் அழிந்து போக மாட்டோம்.
And the others who say no, we must endure until the end.
ஆனால் இன்னொரு சாரா நாம் முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
What is the truth?
சத்தியம் என்ன?
The truth is found in both these.
இந்த இரண்டு காரியங்களிலுமே சத்தியமானது காணப்படுகிறது.
Not by choosing one or the other.
இது இதையோ அல்லது அதையோ தேர்ந்தெடுப்பதனாலே அல்ல.
Choosing both.
இரண்டையுமே தேர்வு செய்வதனாலே தான் நமக்கு சத்தியம் கிடைக்கிறது. இங்கே
சொல்லப்பட்டிருக்கிறது. Both are mentioned in this word.
அந்த இரண்டுமே இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
It says this is the firm foundation of God.
இதுதான் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம்.
And it has got a seal to it.
அதற்கு ஒரு முத்திரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
From God's side,
தேவனுடைய பகுதியிலிருந்து,
the seal says the Lord knows those who are his.
கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்று வேத வார்த்தை சொல்கிறது.
That is from God's side.
அது தேவனுடைய பக்கத்திலிருந்து வருகிறது.
So if God were to if we were to look into God's book and see all people from God's viewpoint, we would know definitely who's saved and who's not saved.
ஆகவே தேவன் வைத்திருக்கிற அந்த புத்தகத்திலே ஜீவசத்திலே நாம் பார்த்து யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று நாம் பார்ப்போமானால் அங்கே நம்முடைய பேர் அங்கே இருக்கும்.
God knows the future.
தேவனுக்கு எதிர்காலம் தெரியும்.
So we know definitely who's going to be saved and who's not going to be saved if we could look at it from God's viewpoint.
ஆகவே தேவனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை நாம் கண்டிப்பாக அறிய முடியும்.
God knows that.
தேவனுக்கு அது தெரியும்.
But we cannot see from that viewpoint, we cannot have a look into the book of life.
ஆனால் நாம் அந்த கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாது. நாம் அந்த ஜீவ புத்தகத்தை தாருங்கள் என்று சொல்லி கேட்டு பார்க்க முடியாது.
But God knows.
ஆனால் தேவனுக்கு அது தெரியும்.
So he in his sovereignty knows from the beginning who all are his children.
ஆகவே ஆரம்பத்திலேயே யாரெல்லாம் தம்முடைய பிள்ளைகள் என்பதை தேவன் தம்முடைய சர்வத்தியம் ஆளுகிற தன்மையினாலே அறிந்திருக்கிறார்.
From the manward side,
மனிதனுடைய கண்ணோட்டத்தில்,
the seal says, let everyone who names the name of the Lord depart from sin.
கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று மனிதனுடைய முத்திரை சொல்லுகிறது.
That is how we identify a child of God.
இப்படித்தான் நாம் தேவனுடைய பிள்ளை யார் என்பதை அறிந்து கொள்கிறோம்.
Because that's the only way we can identify from the human standpoint.
மனிதனுடைய நிலைப்பாட்டிலிருந்து இதை அறிவதற்கு இது ஒன்றே வழி.
So both these things are true.
ஆகவே இந்த இரண்டுமே மெய்தான்.
God is elected and he knows those who are his.
தேவன் தெரிந்து கொண்டார் தம்முடையவர்கள் யார் என்பதை அறிந்திருக்கிறார்.
But unfortunately we don't know that.
ஆனால் நமக்கு அது தெரியாது.
But we identify people by the fact that they give up sin and turn away.
ஆனால் நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம் என்றால் பாவத்தை விட்டு விலகுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்கிறோம்.
So if I see a person who claims to be a believer but doesn't give up sin.
ஆகவே ஒருவன் தன்னை விசுவாசி என்று அழைத்துக் கொண்டு அதே சமயத்தில் பாவத்தை விடாமல் இருப்பானேயானால்
I would say well he's probably once upon a time he may have trusted the Lord but he's certainly not a child of God today.
ஒரு காலத்தில் தேவனை நம்பி இருந்திருக்கலாம் இன்றைக்கு அவன் தேவனுடைய பிள்ளை இல்லை என்று நான் சொல்லுவேன்.
Then we move on to a sixth characteristic that should be true of a servant of God.
இப்பொழுது ஒரு தேவ ஊழியனுக்குரிய ஆறாவது குணாதிசயத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
He must be a clean valuable vessel.
அவன் ஒரு சுத்தமான கனமுள்ள ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும்.
And here in verse 20 to 21 he uses the example of different type of vessels in a house.
ஒரு வீட்டிலே காணப்படுகிற பலதரப்பட்ட பாத்திரங்களை இங்கே உதாரணமாய் சொல்கிறார்.
We know in our houses we have vessels made of different material.
நம்முடைய வீடுகளிலே பலவித பொருட்களினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம்.
Many of us may not have many gold and silver vessels in our house.
நம்முடைய அநேகருடைய வீடுகளிலே வெள்ளியினாலேயும் பொன்னினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இல்லாமல் இருக்கலாம்.
But he says in a large rich person's house there are gold and silver vessels also.
ஆனால் ஒரு பெரிய பணக்காரனுடைய வீட்டிலே வெள்ளினாலே பொன்னினாலே செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கும் என்று
சொல்கிறார். And there are also wooden crates and earthenware pots.
அதே சமயத்திலே மண் பானைகளும் மரத்தினாலே செய்யப்பட்ட பாத்திரங்களும் இருக்கும் என்று சொல்கிறார்.
Wooden boxes.
மரத்தினாலே செய்யப்பட்ட பெட்டிகள்.
And earthenware pots in which they keep water.
மண்ணினாலே செய்யப்பட்ட பானைகள் அதிலே தண்ணீர் வைப்பார்கள்.
All these are useful.
இவெல்லாமே பயனுள்ளவைகள்.
Wooden boxes are useful.
மரத்தினாலே செய்யப்பட்ட பெட்டிகள் பயனுள்ளவைகள்.
Earthenware pots are useful.
மணிநிலை செய்யப்பட்ட பானைகள் பயனுள்ளவை.
Gold and silver vessels on the dining table are useful.
அங்கே சாப்பாட்டு மேஜையில் வைக்கப்பட்டிருக்கிற வெள்ளினாலே பொன்னினாலே செய்யப்பட்ட பாத்திரங்களும் பயனுள்ளவைகள் தான்.
Not all of these have got equal value.
ஆனால் எல்லாவற்றுக்குமே ஒரே விதமான மதிப்பு இல்லை.
If the house catches fire, the owner is not going to carry out the wooden pots, boxes and earthenware pots.
அந்த வீடு தீப்பற்றி எரிமையானால் அந்த வீட்டினுடைய ஓனர் அவர் போய் இந்த மரத்தினால செய்யப்பட்ட பெட்டிகளையும் அல்லது மணிநாள செய்யப்பட்ட பானைகளையும் போய் சேர்க்க மாட்டார்.
He will take the gold and silver vessels out.
அவர் முதலாவதாக வெள்ளினாலே பொன்னினாலே செய்யப்பட்ட பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்.
So it's not a question of being useful.
ஆகவே எந்த அளவுக்கு பயனுள்ளது என்பது காரியம்
அல்ல. Many people say God must use me.
அநேகர் தேவனை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
A man uses wooden boxes and earthenware pots.
ஒரு மனிதன் மண் பானைகளையும் பயன்படுத்துகிறான் மரத்தினால செய்யப்பட்ட பெட்டிகளையும் பயன்படுத்துகிறான்.
And so Paul is saying here.
பவுல் இங்கே சொல்கிறார்.
If you want to be a vessel for honor,
நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற
வேண்டுமானால்,
பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதுமான பாத்திரமாய் மாற
வேண்டுமானால்,
ஒரு வெள்ளினாலும் பொன்னினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களைப் போல
don't just think of being used.
ஆகவே வெறும் பயனை கொடுத்து எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம்.
திங்க் ஆஃப் இன்ட்ரின்சிக் வேல்யூ,
அதிலே உள்ளாக அமைந்திருக்கக்கூடிய மதிப்பை எண்ணி பாருங்கள்.
அண்ட் ஃபார் தட்,
அதற்காக
இந்த New Testament church, there is a way by which a wooden box can become a golden vessel.
புதிய ஏற்பாட்டு சபையிலே மரத்தினாலே செய்யப்பட்ட ஒரு பெட்டியானது ஒரு பொன்னாலே செய்யப்பட்ட பாத்திரமே மாறுவதற்கு ஒரு வழி இருக்கிறது.
It can't happen in the world, but it can happen in the church.
உலகத்தில் அது நடைபெற முடியாது, சபையில் அது நடைபெறும்.
How?
எப்படி?
Verse 21, if a man cleanses himself from sin,
ஒருவன்
தன்னை
பாவத்திலிருந்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் இப்படி மாற முடியும் என்று பார்க்கிறோம்.
There are two cleansings.
இரண்டு சுத்திகரிப்பு.
One is God cleanses us from the guilt of our past life.
ஒன்று தேவன் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையின் குற்றம் உணர்விலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார்.
The blood of Christ.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால்.
But this is a different cleansing.
ஆனால் இங்கே சொல்லப்பட்டது வேறு வித்தியாசமான சுத்திகரிப்பு.
God doesn't do this.
இது தேவன் செய்வதல்ல.
I must cleanse myself.
நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
I must identify something which I see as dishonoring to Christ in my life and get rid of it.
என் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு கனவினத்தை கொண்டு வருகிற காரியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அதை அடையாளம் கண்டுகொண்டு அதை விட்டுவிட வேண்டும்.
Very simple.
அது மிகவும் எளிமையான.
For example, you are watching a television program which you feel God will not approve of.
உதாரணமாக நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த டிவி காட்சியை தேவனால் அங்கீகரிக்க முடியாது என்று உணர்கிறீர்கள்.
Stop watching that from now on.
இப்பொழுதிருந்து அதை பார்ப்பதை நிறுத்தி விடுங்கள்.
Cleanse yourself.
உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொள்ளுங்கள்.
You read certain type of books.
ஒரு சில புத்தகங்களை வாசிக்கிறீர்கள்.
Or go to certain computer websites.
அல்லது ஒரு சில கம்ப்யூட்டர் இணையதளத்திற்கு செல்கிறீர்கள்.
Jesus Christ would not approve of.
இயேசு கிறிஸ்துவினாலே அதை அங்கீகரிக்க முடியாது.
Cleanse yourself means don't go to those places.
நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவ்விதமான இடங்களுக்கு போக வேண்டாம் என்று பொருள்.
Then what will happen?
அப்படி என்ன நடக்கும்?
Then this wooden box will become a golden vessel.
இந்த மரத்தினாலே செய்யப்பட்ட அந்த பெட்டியானது ஒரு பொன்னினாலே செய்யப்பட்ட பாத்திரமாய் மாறும்.
You will not only be used, but you will be a vessel for honor.
நீங்கள் பயன்படுத்தப்படுவது மட்டுமல்ல, நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுவீர்கள்.
So he says, flee from all youthful lusts.
ஆகவே தான் பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு ஓடுங்கள் என்று விலகி ஓடு என்று சொல்கிறார்.
So that's another thing. A servant of God must be a holy vessel.
ஒரு தேவ ஊழியனானவன் அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்க வேண்டும் என்பது
இன்னொரு தகுதி.
ஏழாவது காரியம்,
the Lord's bond servant must be a gentle servant. Verse
24-25 பார்க்கிறது போல கர்த்தருடைய ஊழியக்காரன் சாந்தமுள்ளவனா இருக்க வேண்டும்.
With gentleness, verse 25, correcting others.
சாந்தத்தினாலே மற்றவர்களை திருத்துகிறவனா இருக்க வேண்டும்.
We have a tendency to become upset and arrogant with others who disagree with us.
நம்மோடு கூட ஒத்துக்கொள்ளாத மக்களை பார்த்து நாம் மனத்தாங்கல் அடைகிறோம், அவர்களை மீது இருமாப்புக்குள்ளவர்களாக
இருக்கோம். Especially when somebody wrongs us and does some harm to us.
குறிப்பாக நம்மிடத்திலே தவறு செய்தவர்கள் அல்லது நமக்கு தீமை செய்தவர்கள்.
But a Lord's servant must have a testimony, verse 24, that nobody can quarrel with him.
ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் என்கிற சாட்சியை பெற்றிருக்க வேண்டும்.
He must be kind to everybody.
எல்லாரிடத்திலேயும் இரக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும்.
Patient when somebody has done some wrong to him.
தனக்கு யாராவது தவறு செய்யும் பொழுது அவன் பொறுமையுள்ளவனாக இருக்க வேண்டும்.
If he finds people in opposition,
தன்னை எதிர்க்கிறவர்கள் இருக்கிறார் என்று காணும் பொழுது
gently correct them.
அவர்களை சாந்தத்தோடு கூட அவர்களை திருத்த வேண்டும்.
Perhaps God may give them repentance one day.
ஒரு நாளில் தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளுவார்.
And thus through your patience you may be able to deliver them, verse 26, from the snare of the devil.
பிசாசுடைய இச்சையின்படி செய்ய பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்களை நீங்கள் உபதேசத்தினாலே நீங்க தப்புவிக்கலாம்.
There we see seven characteristics of a true servant of God in chapter 2.
ஆகவே இரண்டாம் அதிகாரத்திலே ஒரு தேவ ஊழியனுக்குரிய ஏழு குணாதிசயங்களை குறித்து வாசிக்கிறோம்.
Then in chapter 3,
மூன்றாம் அதிகாரத்திலே
Paul warns Timothy that in the last days it will become very difficult to be a true Christian.
கடைசி காலங்களிலே மெய்யான கிறிஸ்தவனாய் வாழ்வது கடினமாக இருக்கும் என்று பவுல் எச்சரிக்கிறார்.
Because he describes men who will be lovers of self, lovers of money and so many things.
தற்பிரியராயம் பணப்பிரியராயம் என்று பல ஒரு பட்டியலையே போடுகிறார்.
Now, all the things listed there,
இங்க சொல்லப்பட்ட காரியங்கள், பட்டியலிடப்பட்ட காரியங்கள்,
boastful, arrogant,
பெருமையுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும்,
disobedient to parents,
பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும்,
verse 3, unloving, irreconcilable,
அன்பில்லாதவர்களாயும், இச்சடக்கமில்லாதவர்களாயும்,
verse 4, treacherous, reckless, conceited,
துரோகிகளாயும், துணிகரமுள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும்,
lovers of pleasure rather than lovers of God,
தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள்.
Throughout history there have been such people.
சரித்திரம் முழுதுமாகவே இப்படிப்பட்டவர்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள்.
All through human history people have been like this.
மனித வர்க்கத்தின் சரித்திரத்திலே இப்படிப்பட்ட மக்கள் இருக்கத்தான்
செய்கிறார்கள். Every one of these characteristics.
இந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலேயும் மக்கள் இருக்கிறார்கள்.
But in the last days,
கடைசி நாட்களிலே,
there will be people who call themselves Christians and disciples of Christ and who will also have these characteristics.
கடைசி நாட்களிலே தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு சீஷர்கள் என்று அழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இவ்விதமான குணாதிசயங்கள் இருக்கும்.
They will be calling themselves believers, but they'll be lovers of money.
அவர்கள் தங்களை விசுவாசிகள் என்று அழைப்பார்கள், ஆனாலும் பணப்பிரியராய் இருப்பார்கள்.
They will be lovers of self, unwilling to take up the cross.
அவர்கள் தற்பிரியராய் இருந்து கொண்டு சிலுவை சுமப்பதற்கு மனமற்றவர்களாய் இருப்பார்கள்.
They'll say they are believers, but they are lovers of pleasure.
அவர்கள் விசுவாசிகள் என்று சொல்வார்கள், ஆனாலும் சிற்றின்பத்திலே விருப்பமுள்ளவர்களாய் இருப்பார்கள்.
They say they are believers, but they are gossips.
அவர்கள் விசுவாசிகள் என்று சொல்லுவார்கள் ஆனாலும் புறங்கூறலாய் இருப்பார்கள்
in the midst of such people
இப்படிப்பட்ட மக்களின் மத்தியிலே
very difficult to be a christian
ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பது என்பது கடினமான காரியம்
these are people verse 5 who hold to a form of godliness
இப்படிப்பட்டவர்கள் யார் தெரியுமா தேவபக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டிருப்பார்கள்
but don't have its power
ஆனாலும் அதனுடைய பலன் இல்லாதவர்களாய் இருப்பார்கள்
the outward form is there
அங்கே வெளிப்பிரகாரமான தோற்றம் இருக்காது
that's like saying we follow the pattern
நாங்கள் ஒரு முறையை பின்பற்றுகிறோம்
all our doctrines are correct
உபதேசங்கள் எல்லாம் சரியானவைகள்
there's no power to live a holy life
ஆனால் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு அங்கே பலன் இல்லை
And Paul tells Timothy, avoid such people completely, verse 5.
இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று ஐந்தாம் வசனத்தில் பவுல் சொல்கிறார்.
Otherwise you'll be infected. It's a very infectious disease.
அது ஒரு தொற்று நோயா இருக்கிறபடினாலே நீ உனக்கு வந்து வியாதி வந்துவிடும் என்று சொல்கிறார்.
It's very easy to become a backslider by mingling with backsliders.
பின்மாற்றக்காரர்களோடு கூட கலந்திருந்து நாமும் பின்மாற்றக்காரளாய் மாறுவது எளிதாக இருக்கிறது.
It's like if you pour boiling hot water into a bucket full of lukewarm water, what happens?
வெதுவெதுப்பான தண்ணீரிலே நீங்கள் கொதிக்கிற தண்ணீர் ஊற்றினால் என்ன நடக்கும்?
Even that boiling water will become lukewarm.
அந்த கொதிக்கிற தண்ணியையும் அது வெதுவெதுப்பான தண்ணியாய் மாறிவிடும்.
So mingle with those who are wholehearted for Christ.
ஆகவே கிறிஸ்துவுக்கென்று முழு இருதயமுள்ளவர்களாய் இருக்கிறவர்களோடு கூட கலந்து கொள்.
Don't let your closest friends be half-hearted people like the ones described here.
இங்கே சொல்லப்பட்டது போல உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் பாதி இருதயமுள்ளவர்களாய் இருக்க வேண்டாம்.
This is not only that.
அது மட்டுமல்ல.
Many of these people they fool around with women going to their houses when the husbands are not there.
தங்களுடைய கணவன்மார் இல்லாத பொழுது இவர்கள் பல வீடுகளுக்கு சென்று பலரை வஞ்சிக்கிறார்கள்.
There's all types of sin they get into.
அவர்கள் பலவிதமான பாவங்களுக்குள்ளாக
சிக்கிக்கொள்கிறார்கள். They learn and learn and learn and learn in the meetings but they never come to the knowledge of the truth verse.
கூட்டங்களிலே எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிறார்கள்.
And they oppose God's true servants who preach holiness.
அதுமட்டுமல்ல பரிசுத்தத்தை பிரசங்கிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள்.
I have seen in my life the tremendous opposition to the message of holiness in the last 30 years.
கடந்த 30 ஆண்டுகளாக இந்த பரிசுத்தம் என்கிற சத்தியத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடிய எவ்வளவு எதிர்ப்புகளை நான் பார்த்திருக்கிறேன்.
The opposition to when I preach you we must press on to perfection
நாம் பூரணத்தை நோக்கி கடந்து செல்ல வேண்டும் என்று பிரசங்கிக்கும் பொழுது அதற்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை பார்த்திருக்கிறோம்
that we must cleanse ourselves from all filthiness of the flesh and spirit
மாம்சத்தில் மாவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது அதற்கு எதிர்ப்பு
Jesus walked
இயேசு நடந்தது போல நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லும்போது அதற்கு எதிர்ப்பு
these are all scriptural verses I'm quoting
நான் இப்போது சொல்வதெல்லாம் வேதத்திலே காணப்படுகிற வார்த்தைகள்
the opposition has come from believers
எதிர்ப்பு என்பது விசுவாசிகளிடத்திலிருந்து தான் வருகிறது
just like verse 8 Jannes and Jambres the magicians of Pharaoh opposed Moses
பார்வோனுக்கு மந்திரவாதியாக இருந்த எண்ணெயும் அம்பரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல
so he says there are people who oppose the truth
சத்தியத்தை எதிர்க்கிறவர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று பவுல் சொல்கிறார்
but
ஆனால்
their folly verse 9 will one day become obvious to everybody
அவருடைய மதிகேடு ஒரு நாளில் எல்லாருக்கும் வெளிப்படும்
and I have seen that also
நானும் இதை பார்த்திருக்கிறேன்
that those who oppose my preaching of holiness one day their folly becomes manifest to everybody
என்னுடைய பிரசங்கத்தை எதிர்க்கிற மக்களை பார்க்கும் பொழுது ஒரு நாளிலே அவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்படுகிறது
paul says to timothy
Paul Timothy
contrasts to all these people
இந்த மக்களுக்கு எதிராக இருப்பது போல
you have seen me
நீ என்னை பார்த்திருக்கிறாய்
verse 10
பத்தாம் வசனம்
you have not only followed my teaching
நீ என்னுடைய போதகத்தை பின்பற்றது மட்டுமல்ல
you have seen my conduct
என்னுடைய நடக்கையை பார்த்திருக்கிறாய்
how I have lived
என்ன எப்படி நான் வாழ்ந்திருக்கிறேன்
you have seen the purpose of my life
என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன என்பதை அறிந்திருக்கிறாய்
you have seen my faith
என்னுடைய விசுவாசத்தை பார்த்திருக்கிறாய்
you have seen my patience
என்னுடைய பொறுமையை பார்த்திருக்கிறாய்
you have seen my love
என்னுடைய அன்பை பார்த்திருக்கிறாய்
you have seen my perseverance
என்னுடைய முயற்சியை பார்த்திருக்கிறாய்
and you have seen how much persecution and suffering I went through for standing for these things
இந்த காரியங்களுக்காக நிற்பதன் நிமித்தமாக எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய்
and I'll tell you something Timothy
திமோத்தேயு ஒன்றை நான் உனக்கு சொல்கிறேன்
all those verse 12 who want to live a godly life in any generation in any country will be persecuted
எந்த தலைமுறையானாலும் சரி எந்த நாடாய் இருந்தாலும் சரி தேவபக்தியாய் நடக்க விருப்பமுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள்
if you are not being persecuted in some way you need to ask yourself whether you want to live a godly life
நீங்கள் தேவபக்தி நீங்கள் துன்பப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் உண்மையாலுமே தேவபக்தியில வாழ்க்கை வாழ்கிறீர்களா இல்லையா என்பதை கேட்டு பார்க்க வேண்டும்
don't think that those true prophets of god are going to be nobel prize winners and get awards and honor in this world
மெய்யான தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்திலே நோபல் பரிசு பெறுவார்கள் உலகத்துடைய கணங்களை பெறுவார்கள் என்று என்ன வேண்டாம்
they will be persecuted and killed
அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள் கொலை செய்யப்படுவார்கள்
and the people who oppose them
அவர்களை எதிர்க்கிறவர்கள்
they will go from bad to worse it says in verse 13
13 ஆம் வசனத்திலே அவர்கள் மோசம் போகிறவர்களாக மென்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள்
and they will be deceived and deceive other people
அவர்கள் எத்தரமாய் மாறுவார்கள் மற்றவர்களையும் மோசம் போக்குவார்கள்
so he says you be careful about such people
இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து நீ ஜாக்கிரதையாய் இரு
you know what you learned from me
என்னிடத்தில் நீ கற்று நிச்சயித்துக் கொண்ட காரியங்களை அறிந்திருக்கிறாய்
even a man like Timothy who by this age was by this time was about 45 years old
இப்பொழுது தீமோத்தேயுக்கு 45 வயதாக இருக்கும்
he walked with Paul for maybe 20-25 years.
20-25 ஆண்டுகளாக பவுலோடு கூட நடந்த ஒரு மனிதன்.
Look at Paul's heart for this young man.
இந்த வாலிப மனிதனுக்கு பவுலோட இருதயத்தை பாருங்கள்.
Who is probably more than 20 years younger to Paul.
பவுலை காட்டிலும் 20 வயது இளையவனாய் இருந்த தீமோத்தேயு.
And he is burdened that this man Timothy must be a wholehearted disciple.
இந்த தீமோத்தேயு முழுகிருதயமுடைய சிஷ்யனாய் இருக்க வேண்டும் என்று பவுல் இருதயத்தில் பாரப்படுகிறார்.
Imagine if you got a letter from some respected servant of God.
ஒரு கணமிக்க தேவ மனிதனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் வருகிறது வைத்துக்
கொள்வோம்.
அவர் உங்களை பார்த்து சொல்கிறார்,
My dear brother,
என் அருமையான சகோதரன்,
run away from the love of money.
பண ஆசை விட்டு ஓடு என்று
சொல்கிறார். Run away from all these sexual lusts.
பாலிய எச்சை விட்டு விலகி ஓடு என்று சொல்கிறார்.
Will you get offended?
நீங்கள் அதை குறித்து மனத்தாங்க அடைவீர்களா?
What does he think about me?
என்னை குறித்து இவர் என்ன எண்ணுகிறார் என்று எண்ணுவீர்களா?
That is our pride.
அதுதான் நம்முடைய பெருமை.
We need such exhortations till the end of our life.
நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரையும் இப்படிப்பட்டதான புத்திமதி நமக்கு தேவை.
Paul recognized that.
Paul இதை அறிந்து கொண்டார்.
Timothy was humble enough to receive those corrections.
இந்த சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு பவுல் தீமோத்தேயு தாழ்மையுள்ளவனாய் இருக்கிறார்.
Verse 16 and 17 we are told the purpose with which God has given us scripture.
16 17 வசனங்களிலே தேவ வாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதினுடைய நோக்கத்தை குறித்து வாசிக்கிறோம்.
Scripture has been given to us to make the man of God perfect.
தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் மாறும்படியாக வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
That is the purpose of scripture, not to fill our heads with knowledge.
நம்முடைய தலையை அறிவினால் நிரப்பப்படும்படியாக கொடுக்கப்படவில்லை.
To teach us, verse 16, to reprove us, correct us.
நமக்கு நம்மை போதிக்கும்படியாக, கடிந்து கொள்ளும்படியாக, சீர்திருத்தும்படியாக.
And to train us in righteousness.
நீதியை படிப்பிக்கும்படியாக.
So that we become men of God who are perfect.
அப்பொழுது நாம் தேறினவர்களாக மாறுவோம்.
And then he warns He urges Timothy to continue preaching the word.
தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து நீ பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி புத்திமதி சொல்கிறார்.
Verse 1 and 2.
நான்காம் அதிகாரம் 1 2 வசனம்.
Christ is going to come back.
கிறிஸ்து வரப்போகிறார்.
Preach the word. Always be ready to preach the word.
எப்பொழுதே வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவதற்கு தயாராக இரு.
What a wonderful word this is.
என்ன அருமையான ஒரு வார்த்தை.
In season, out of season.
சமயம் வைத்தாலும் வைக்காவிட்டாலும்.
That means when you feel like it, when you don't feel like it.
நீ அதை சொல்ல வேண்டும் போல உணர்ந்தாலும் உணராவிட்டாலும்.
I can think of numerous times in my life when people have asked me to preach the word. And I'm so tired, I've not felt like preaching.
என்னுடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள் எண்ணி பார்க்கிறேன், ஜனங்கள் என்னை போதிக்க முடியாய், பிரசங்கிக்க முடியாய் கேட்டிருந்திருக்கிறார்கள். எனக்கு நான் களைப்புற்று போன முடினாலே பிரசங்கிக்க வேண்டும் போல எனக்கு தோணவில்லை.
Times when I think, okay, I finally finished preaching my fifth message for the day.
நான் எத்தனையோ நாட்களிலே கடைசியாக இந்த ஐந்தாவது செய்தியை பிரசங்கத்தை முடித்து விட்டேன் என்று எண்ணுகிறேன்.
And then something else crops up and they need, somebody else needs another message.
அதற்கு பிறகு வேற ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து இன்னொருவருக்கு இன்னொரு செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
And I've had this word to my heart.
எனக்கு இந்த வார்த்தை இதயத்தில் வந்திருக்கு.
When you feel like it,
நீ பிரசங்கிக்க வேண்டும் என்பது போல உணர்ந்தால்,
and when you don't feel like it,
அப்படி உணர்வு இல்லாவிட்டாலும்,
preach the word.
வார்த்தையை பிரசங்கி.
Always be ready.
எப்பொழுதே நீ தயாராக இரு.
Because you may not always get this opportunity.
ஏனென்றால் எப்பொழுதே உனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருக்கலாம்.
The time will come, verse 3, when people will not want to listen to sound doctrine.
ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் போய்விடுவார்கள்.
Whenever you get an opportunity, give it to them.
ஆகவே எப்பொழுதெல்லாம் தருணம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை கொடுத்து விடு.
Most people in the world just want their ears tickled with something that allows them to live their sinful life.
ஏனென்றால் உலகத்தில் உள்ள பல மக்கள் தங்கள் செவித்தினர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்றதான பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று
விரும்புகிறார்கள். Their ears will be turned aside to all types of stories.
அப்பொழுது பலவிதமான கட்டுக்கதைகளை கேட்க முடியாக செவியானது சத்தியத்தை விட விலகி.
For you, be willing to endure hardship and fulfill your ministry.
ஆகவே நீயோ மன தெளிவுள்ளவனாய் இருந்து தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய்.
Especially, she says, because I'm going away.
நான் இப்பொழுதே நான் போக போகிறேன்.
The Lord has shown me that my time has come.
என்னுடைய நேரம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் காண்பித்து விட்டார்.
As far as I'm concerned, he says, I've fought a good fight.
என்னை பொறுத்தவரையில் நல்ல போராட்டத்தை போராடினேன்.
I finished my course.
என் ஓட்டத்தை முடித்தேன்.
I have not compromised.
நான் ஒரு கால் ஒத்து போகவில்லை. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
I did not seek any man's honor.
நான் எந்த மனிதனின் கனத்தையும் தேடவில்லை.
Now I'm just waiting for the crown of righteousness the Lord will give me.
இப்பொழுது எனக்கு நீதியின் கிரீடம் கொடுக்கப்படும்படியாக காத்துக்கொண்டேன்.
Paul is saying in a sense, Timothy, I want you to get that crown too.
இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் தீமோத்தேயுவே நீயும் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்
என்று சொல்கிறார்.
நீ இந்த நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று
finish your course and keep the faith.
நீ ஓட்டத்தை முடிக்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும்.
Then the closing words he speaks about various people.
முடிவிலே பல ஜனங்களை குறித்து பேசுகிறார்.
He says Demas has left me having loved this present world, verse 10.
பத்தாம் வசனத்திலே தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான்.
I think he went after money.
அவன் பணத்தின் பின்னாக போய் விட்டான் என்று நினைக்கிறேன்.
He knew that working with Paul you don't get much money.
பவுலோடு கூட ஊழியம் செய்தால் அதிக பணம் கிடைக்காது
என்றார். He doesn't take a collection from people, first of all.
முதலாவதாக பவுல் யாரிடத்திலும் காணிக்கை வாங்குவதில்லை.
And he works with his hands and tells us also to work.
அவர் தன்னுடைய சொந்த கையினாலே வேலை செய்கிறார், எங்களையும் வேலை செய்ய முடியாது சொல்கிறார்.
So he says, I better leave his team and join some other team where they take a collection in the offering in the meetings.
ஆகவே நான் பவுலுடைய கூட்டத்தை விட்டுவிட்டு இப்பொழுது காணிக்கை வசூல் செய்கிற ஊழியரோடு கூட சேர்ந்து கொள்ளட்டும் என்று போய்விட்டார்.
That happens even today.
இன்றைக்கும் இப்படி நடைபெறுகிறது.
There are Demases.
இன்றைக்கும் தேமாக்கள் இருக்கிறார்கள்.
The doctrine is all right.
உபதேசம் எல்லாம் நிறுத்தியா இருக்கிறது.
But they seek their own.
ஆனால் தனக்கான விலை தேடுகிறார்கள்.
And then he warns about Alexander the coppersmith, verse 14, he says, be careful of him.
14th வசனத்திலே கண்ணானாகிய அலெக்சாண்டரை குறித்து எச்சரிக்கிறார், அவனை குறித்து ஜாக்கிரதையா இருந்து என்று சொல்கிறார்.
And he says, when I stood in the court, everybody deserted me, verse 16.
16th வசனத்திலே சொல்கிறார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், நான் வழக்கு மன்றத்தில் நின்ற பொழுது.
They all stood with Paul before, but when we went to court, they all dropped out.
எல்லாரும் பவுலோடு கூட நின்றார்கள், வழக்கு மன்றத்திற்கு சென்ற பொழுது எல்லாரும் ஊரா போய் விட்டார்கள்.
They were afraid they'd also be locked up.
தாங்களும் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவோமோ என்று பயந்து விட்டார்கள்.
But he says it didn't matter.
அது ஒரு பொருட்டல்ல என்று சொல்கிறார்.
The Lord stood with me.
கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார்.
Just like Jesus told his disciples.
இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னது போல.
In the end of John 16.
யோவான் 16ஆம் அதிகாரம் முடிவில்.
He says, all of you will leave me and go.
நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போய் விடுவீர்கள்.
But
I'm
not going to be alone.
நான் தனியாக இருக்க போவதில்லை.
The Father is with me.
பிதாவானவர் என்னோடு கூட இருக்கிறார்.
He will not leave me alone.
அவர் என்னை ஒரு காலம்
தனியாக விட மாட்டார். So the Lord stood with me.
கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார். என்னை பலப்படுத்தினார்.
I proclaimed the gospel.
நான் சுவிசேஷத்தை அறிவித்தேன்.
I was delivered out of the lion's mouth.
நான் சிங்கத்தின் வாயிலிருந்து
இரட்சிக்கப்பட்டேன். The Lord will deliver me from every evil deed.
கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை இரட்சித்துக் கொள்வார்.
And bring me into his kingdom.
அவருடைய ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு வருவார்.
He mentions Trophimus in verse 20 who was sick.
த்ரோபிமு மிகவும் வியாதிப்பட்டவராக இருக்கிறார் என்று 20ஆம் வசனத்தில் சொல்கிறார்.
Teaching us that even the great apostle Paul could not heal everybody.
பெரிய அப்போஸ்தலன் பவுல் கூட எல்லாரையும் சுகமாக்க முடியவில்லை என்று போதிக்கிறது.
And he concludes his message saying the Lord be with your spirit and grace be with you.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக, கிருபை உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி முடிக்கிறார்.
What a letter.
என்ன அருமையான கடிதம்.
He burdens, he pours out his burden to Timothy.
தம்முடைய பாரத்தை அப்படியே முழுதுமாக தீமோத்தேயுவிடத்தில் ஊற்றுகிறார்.
And I believe that if you want to be a faithful servant of God in the day and age we live in,
நாம் வாழுகிற இந்த கால கட்டத்தில் நீங்கள் தேவனுக்கு மெய்யான ஊழியக்காரனாக இருக்க வேண்டுமானால்,
take heed to all these exhortations in this book.
இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லா புத்திமதிகளையும் கவனியுங்கள்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.